துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிறவர். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசமாக இருக்கிற தேவரின் நீர் பரிசுத்தர், 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 ஐயா பரிசுத்தரே. என்ன சொல்லி உம்மை பாடுவோம் ஐயா, என்ன வார்த்தைகளால் உம்மை புகழுவோம் ஐயா. வார்த்தைகளுக்கு அடங்காத தேவாதி தேவனே, உம்மை தொழுகிறோம் ஐயா, உம்மை பணிகிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம். சபையிலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, சபையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, சபையிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே, எங்களை வாழ வைக்க எங்களை தேடி வந்த தேவகுமாரனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீதான் எங்கள் நம்பிக்கை, நீதான் எங்கள் ஆண்டவர், நீதான் எங்கள் இரட்சகர். இயேசுவே, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். தண்டி தகப்பனே, பரிசுத்தாவியாகிய தேவனே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவரே, எங்களுக்கு உணர்த்துகிற தேவ ஆவியானவர், டேக் யுவர் டைம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, சபையில பேசுகிறவரே, உடைத்து உருவாக்குற தேவ ஆவியானவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. எங்கள் இதயங்களிலே தேவ வசனம் விழுந்து கிரிய செய்யட்டும். கடின இருதயங்கள் உடையட்டும் ஐயா, உடையாத உள்ளங்கள் உடையட்டும் ஐயா, வளையாத உள்ளங்கள் வளையட்டும். உடைய வசனத்துக்கு நடுங்கிற சபையாக மாற்றுங்க, உம்முடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற சபையாக மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, மாற்றுங்க. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவனே, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கோணர்களை எல்லாம் நேராக்குங்கப்பா, நேராக்குங்க, நேராக்குங்க. எங்களை செப்பரிட்டு காட்டவரே, உமக்கு ஏற்ற மந்தைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, எங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. என்னதான் வார்த்தைகளை கேட்டாலும் ஐயா, மனந்திரும்பாத ஒரு வாழ்வில இருந்து நாங்கள் மனந்திரும்ப, கத்தரங்களை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மை தேடுகிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வரட்டும் ஐயா, வரட்டும் ஐயா, வரட்டும். நாங்களும் இந்த உலகத்தவர்களைப் போல வாழ்ந்து விடாமல் தகப்பரே, உம்மோடு உண்மையாக வாழ்ந்து உத்தமமாய் உமை கண்டு ஜீவிக்க எங்களை நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். தேவ ஆவியானவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா, எங்களை நடத்துங்க. எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே, ஆவே, ஆவே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தம்பத்திலே மகிமை உண்டாகட்டும். இது கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் கொண்டாடுகிற காலம் இது, நேரம் இது. பாவிகளை ரட்சிக்க பரிசுத்த தேவன் பாலகனாய் பிறந்தார் அல்லது பிரவேசித்தார். அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் கொள்ளும் பெத்லகேமில் ஜீவ அப்பமாகிய இயேசு மானிடராய் அவதித்தது கிறிஸ்துமஸா. விண்டையும் மண்ணையும் இடைக்க, இழந்து போனதை தேடி ரட்சிக்க, தேவத்தனுடைய ஒரே குமாரனை, ஒரே பாரான குமாரனை இப்பூமிக்கு அனுப்பினது கிறிஸ்துமஸா. இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், சேவியர் என்றும், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், த அனாயிண்டட் ஒன் என்றும் பொருளாகும். தேவகுமாரன் இயேசுவின் பிறப்பில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கதையும் நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளையை குறித்து பிரசித்தப்படின மேய்ப்பர்கள், ஏனெனில் கிறிஸ்துவின் பிறப்பு முதன் முதலாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இரத்தக்கரை படிந்த கரங்களை உடையவனாய் கத்தர் இயேசுவின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்டு கலங்கின ஏரோது. சரியான சந்தர்ப்பத்தை சரியாகவே நழுவவிட்ட சத்திரக்காரன், தேவ கட்டளைப்படி தேவ வார்த்தைகளை சுமந்து தேவ அடிமைக்கு நட்டூது சொன்ன கேபிரியல், ஆண்டுகள் பல கடந்தாலும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்து ஆவியின் ஏவுதலால் ஆலயத்திற்கு வந்து உம்முடைய ரட்சியத்தின் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கூறின சிமியோன், ஏழு வருஷமே புருஷனோடு வாழ்ந்து விதவையாகி ஏறத்தாழ 84 வயது வரை வாழ்ந்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்து வந்த அன்னாள், தனக்கு நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளை அவமானப்படுத்த துடியாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்த நீதிவானாகிய யோசேப்பு கன்னிகைதான், கரைபடியாதவள் தான், ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவள் தான், தன் எதிர்காலத்தை குறித்து பற்பல விதங்களில் கனவு கண்டு கொண்டிருந்தவள் தான். ஆனால் தேவத்திட்டம் குறுக்கிட்ட போது அனைத்தையும் தன் தேவனுடைய பாதத்தில் காணிக்கையாகி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படி எனக்காக கிடவது என்று அர்ப்பணித்த மரியாள். இது தவிர சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்து வந்தார்கள், சாஸ்திரிகள் அறிவாளிகள் வானவியலாளர்கள் அஸ்ட்ரோலஜர்ஸ் கிழக்கிலிருந்து வந்தார்கள். யூதியாவுக்கு கிழக்கு என்றால் பாரசீகம் என்று சொல்லப்படுகிற இன்றைய ஈரான், அப்புறம் இந்தியா என்று சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்படியானால் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து இவர்கள் இந்த நெடுந்தூரத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும், பிரயாணத்தை செய்திருக்க வேண்டும். இவ்வளவு நீண்ட தூரமான ஒரு பிரயாணத்தை இவர்கள் இப்படி மேற்கொண்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதுபோக இந்த சாஸ்திரிகள் இஸ்ரவேலர் அல்ல. சோ இஸ்ரவேலர் அல்லாதவர்களிடத்திலும் தேவன் இடைப்பட்டார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று சாட்சியாகும். சோ ஆயிரக்கணக்கான அல்லது பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை மிகப்பெரிய நெடுந்தூரத்தை இவர்கள் இப்படியாக செய்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இறைவன் ஆண்டவன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை இவர்கள் பெற்றபடியால் தான் அந்த ஆண்டவரை இறைவனை தேவனுடைய குமாரனை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இவ்வளவு பெரிய பிரயாணத்தை நீண்ட பெரும் தூரத்தை இந்த சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டு தீர்மானித்தார்கள். சோ இன்றைக்கு இருக்கிறது போல அன்றைக்கு போக்குவரத்து வசதியில் இருக்கவில்லை. சோ இவ்வளவு பெரிய நீண்ட தூரத்தை மலைகளும் ஆறுகளும் குன்றுகளும் அருவிகளும் எல்லாவற்றையும் கடந்து கள்ளர்களும் காடைகளும் பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு நீண்ட தூரத்தை தாண்டி ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்ததுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் ஆண்டவர் இறைவன் என்றும் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையிலேதான் அவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய தூரத்தை கடந்து செல்ல தீர்மானித்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் ஆயிட்டதோ, எத்தனை வாரங்கள் ஆயிட்டதோ, எத்தனை மாதங்கள் ஆயிட்டோ நான் அறியேன். ஆனால் இவ்வளவு நீண்ட தூரத்தை இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலும் அவர்கள் தாண்டி வர தீர்மானத்துக்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆண்டவர் என்கின்ற வெளிப்பாடு அவர்களுக்கு தேவனாலே அருளப்பட்டபடியால் தான் அவர்கள் இவ்வளவு தூரம் வர தீர்மானித்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது அவர்கள் வந்ததின் பிரதான நோக்கம் தேவகுமாரனை கண்டு தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ளவன், ஒரு தடவை அவரை பார்த்து அவரை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக இவ்வளவு பெரிய தூரத்தை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடந்து வந்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த பயபக்தியை குறித்து என்னவென்று நான் விவரிக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, தேவனை தேடி தேவகுமாரனை தேடி படித்த அறிவாளிகள் வானவியல் ஆளுகள் இவ்வளவு ஒரு நீண்ட பிரயாணத்தை செய்திருக்கார்களே, ஏன் தேவனை தேடி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமானவர்களே, தேவனை தேடுவதிலே நமக்கு பல சிரமங்கள் இருக்கலாம். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பல தடைகள் வரலாம். ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு பல இடையூறுகள் இன்னல்கள் வரலாம். ஆனால் அவைகளையெல்லாம் தாண்டி கருத்துடனே தேவனை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள நம்மை முறையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது அவர்கள் சும்மா வரல, வரும்பொழுது அவர்கள் வெளியேறப்பட்ட பொருட்களோடும் வந்திருக்கார்கள். சோ இயேசுவை தேவனும் தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை பெற்றதோடு மட்டுமல்ல, தேவனை காணப்போகிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம், அவரை தொழுது கொள்ளப் போகிறோம் என்று வெறுங்கையாக அவர்கள் வரவும் இல்லை. பயங்கரமான ஒரு பாதை வழியாக போக போகிறோம் தான். ஆனாலும் தேவகுமாரனை கண்டு பணிந்து கொள்ள வெறுங்கையாக நாங்கள் போகிறது எப்படி என்று சொல்லி நினைத்த இந்த சாஸ்திரிகள் தங்கள் வாழ்விலே இருந்த உச்சிதமான விலையுறப்பெற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கார்கள் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் உலகம் பலரை கொலை செய்து நாம் அறிவோமே. சோ அப்படியாயின் இவர்கள் என்னதான் நடந்தாலும் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வெளியேறப்பட்ட பொருட்களை ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக படைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கார்கள். ஆகவே நான் சொல்லுவேன், ஆராதனையின் மறுபக்கம், ஒரு பக்கம் நாம் ஆண்டவரை ஆராதி வார்த்தைகளால் பாடல்களால் புகழ்ந்தாலும், ஆராதனையின் மறுபக்கம் நம்மை அர்ப்பணித்து நமக்கு உண்டானவர்களை கொடுத்து தேவனை ஆராதிக்கிறது ஆராதனையின் மறுபக்கம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு பக்கத்தை தான் நாம் அடிக்கடி செய்கிறோம், ஆண்டவரை நாம் பாடுகிறோம், புகழுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இது ஒன்று நம்மை பாதிக்காது. நல்லா விளைகொள்ளு. தேவனை பாட்டினாலே புகழ்ந்து வாயினாலே ஆராதித்து தொழுதுகொள் சொல்றது வேதத்தின்படி நாம் செய்ய வேண்டியது. ஆனால் அது நம்மை பாதிக்காது. ஆனால் நமக்கு உண்டான உச்சிதமானவர்களை எடுத்து தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்கு கொடுத்து ஆராதனை செய்யறது ஆராதனையின் மறுபக்கம், அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். இப்படிப்பட்ட ஆராதனையை செய்ய எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்மையே அர்ப்பணித்து நமக்குண்டானவர்களை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? God knows our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை அறிவார். நம்முடைய வாழ்க்கையை பாதித்தாலும் தேவனுக்கு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன் என்கின்ற உண்மையான உள்ளங்களை தேவன் தேடுகிறது என்று என் மனதிலே நான் யோசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி போகட்டும். சோ இவ்வளவு ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை இந்த சாஸ்திரிகள் செய்ய, இது போக சில பேருக்குள்ள ஒரு வாதம், மூன்று சாஸ்திரிகளா அதுக்கு மேலேயா, இது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் மூன்று பேர் என்று சொல்லி நிதானிக்க ஒரே ஒரு காரியம் இருக்கிறது என்றால், மூன்று பொருட்கள் அங்கே காணிக்கையாக ஆண்டவர் இயேசுவுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை வைத்து மூன்று பேர் என்று சொல்லி சிலர் கருதுகிறார்கள். எத்தனை பேர்கள் வந்தார் என்பது எனக்கு முக்கியமில்லை. சாஸ்திரிக கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்பது சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டா. வீணான காரியங்களிலே விவாதம் பண்றது நமக்கு அடுத்தவைகள் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியம் நமக்கு போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாடும். சரி, இவைகள் இவ்வளவு ஒரு நீண்ட பெரிய பிரயாணத்தை செய்வதற்கு ஒரு நட்சத்திரம், ஒரு விசேஷித்த விண்மீன் இவைகளுக்கு உதவி செய்தது. இன்றைக்கு நாம் ஒரு இடத்துக்கு போறதாக இருந்தால், இன்னொரு நாட்டுக்கு வாகனத்தில் போறதாக இருந்தாலும், நமக்கு தான் கையில நெவிகேஷன் இருக்கிறது. அட்ரஸ் போட்டு ஃபீட் பண்ணி விட்டால் டைரக்டாக அந்த இடத்துக்கு டைரக்ட் பண்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த நாட்களிலே விஞ்ஞானமும் அறிவும் வளராத இருந்த இந்த காலத்திலே அவர்களுக்கு வழிகாட்ட ஆண்டவர் ஒரு நெவிகேஷன் வைத்திருந்தார். அதுதான் அந்த விசேஷித்த விண்மீனாகும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த விசேஷித்த விண்மீனை குறித்து தான் நாடுகளோடு பேசலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். வருஷம்
இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் பேசுவது வழக்கம், ஆனா இது எனக்கு ஒரு பழக்கம் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த விண்மீனத்தில் இருந்து இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மூன்று பாடங்கள் இருக்குது என்று கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவர்களுடைய குமாரனுடைய பிறப்பிலே வாய்ப்பேசாத ஒரு நட்சத்திரத்தை கூட பயன்படுத்தி இருக்கிறாரே, அந்த நட்சத்திரமும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்று சொன்னார். உன்னையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவது எவ்வளவு நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைய நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம் மத்தேய் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க உங்களுடைய வேதத்தை. Take your Bible, please. Open your Bible and open your heart. Accept the word as the word of God in your heart. Take the word in your heart. எல்லோரும் நம்முடைய இருதயத்தை நம்முடைய வேதத்தை திறந்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க மத்தேய் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிக்க கேட்போமே.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
சரி, இந்த 10வது வசனம் அழகாக சொல்றது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சோ அந்த நட்சத்திரம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை நாம் தேவ ஆவியோட அனுசரணையோடு நாம் பார்க்க போறோம். ஒன்று நமக்கு நிச்சயம், நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ட் இஸ் இனஃப் ஃபார் அவர் லைஃப். ஆண்டவிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஆகவே தேவனுடைய வசனத்தை கருத்தாய் நாம் கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார் என்கின்ற உணர்வோடு இருப்போம். தேவ ஆவினவர் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றட்டுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சரி, அந்த நட்சத்திரம். சோ நட்சத்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது வானத்திலே பல நட்சத்திரங்கள் உண்டு, அதை போல பூமியிலும் சில நட்சத்திரங்கள் இருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது சிலர் புட்போலிலே நன்றாக விளையாடினால் அவர்களை புட்பால் ஸ்டார் என்று சொல்றாங்க. சில சினிமாவிலே சைன் பண்ணினால் அவர்களை சினிமா ஸ்டார் என்று சொல்றாங்க. இது சிலர் டிவி ஸ்டார் என்று சொல்றாங்க. சோ இப்படியான சில ஸ்டார்கள் உலகத்தில் இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட துறையிலேயே சிறந்து விளங்குகிற ஒரு நபரை ஸ்டார் நட்சத்திரம் சொல்லி அழைக்கிறார்கள். நான் பார்த்தேன், உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய நேஷனல் பிளாக், அதாவது தேசிய கொடிகளில கூட நட்சத்திரங்கள் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, பூமியிலே நட்சத்திரங்கள் உண்டு, அதே போல வானத்திலும் அநேக நட்சத்திரங்கள் உண்டு. எனக்கு அறிவானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் உண்டு. என்னதான் அறிவு பெருகி போயிருந்தாலும், என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், இன்று வரைக்கும் வானத்திலே தேவன் படைத்து வைத்திருக்கிற நட்சத்திரங்களை கணக்கிட தொகையிட இன்று வரைக்கும் விஞ்ஞானத்தினால முடியவில்லை. விளைவுகளுக்கு விஞ்ஞானமும் அறிவும் வளர்ந்திருந்தாலும் வானத்திலே இன்று வரைக்கும் எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானத்தினாலே கணக்கிட முடியவில்லை. இதற்கு ஒரு ஆதாரமாக நான் ஒரு வசனம் சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரம் படிக்கும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை படி. ஆதியாகமம் 15:5.
அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்.
இது எப்படி இருக்கு? டென்ட்டுக்குள்ள இருந்த, கூடாரத்துக்குள்ள இருந்த ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டார். அபிரகாமே வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். Look at the sky. வானத்தை அண்ணாந்து பார் என்று பார்க்க சொல்லிட்டு என்ன சொன்னார் பாருங்க, படிங்க.
நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவர்களை எண்ணு என்று சொல்லி
பாருங்க. வானத்தை அண்ணாந்து பாரு, அங்க இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு. சோ இந்த வசனம் இன்றைக்கும் விஞ்ஞானத்துக்கு சலஞ்சாகவே சவாலாகவே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வசனம் விஞ்ஞானத்துக்கு சவாலாகவே இருக்கிறது. ஆபிரகாம பார்த்தாண்ட வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு. சோ இன்று வரைக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒரு மனுஷனாலும் எண்ணவே முடியல. சோ ஏன் ஆண்டவர் நட்சத்திரங்களை வானத்தில் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாம் அதிகாரம் 16-17 படிக்கும் பொழுது, பகலே ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் உண்டாக்கி நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினு சொல்லி சொல்லப்படுறது. இப்ப என்ன கவனிங்க, இந்த பூமியிலே குடும்பங்கள் உண்டு, கணவன் மனைவி பிள்ளைகள். இதை போல வானத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் வைத்திருக்க, ஆங்கிலத்திலே அதை மில்க் வித் ஃபேமிலி என்று சொல்லுவார்கள். சோ வானத்திலும் ஒரு குடும்பம் உண்டு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். இதை குறித்து யோசேப்பு தன் கண்ட கனவிலே சொல்றார். யோசேப்பு தன்னுடைய கனவிலே சொல்லும் பொழுது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. இப்படி சொல்லும் பொழுது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டாரு? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை பணிந்து கொள்ள வேண்டிய வருமா என்று சொல்லி சொப்பனத்தை அறிய முடியாதபடியால, தேவ மனுஷன் தான், ஆனாலும் யோசேப்பு கண்ட சொப்பனத்தை அறிய முடியாதபடியால அந்த சொப்பனத்தை குறித்து யோசிப்பை கண்டித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே பால்வழியிலே, அதாவது அண்டவழியிலே வானத்திலும் ஒரு குடும்பம் உண்டு, அதை பால்வழி குடும்பம் சொல்லி அழைக்கிறார்கள். அதுபோல பூமியிலும் பல குடும்பங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோமே. சரி, என கருமானவர்களே, நட்சத்திரம் சொன்னால் என கவனிங்க, நட்சத்திரம் சொன்னால் அதில் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், நமக்கு நேரம் குறியிருக்கக்கூடிய காரியத்துக்குள்ள போற, நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் அது. அல்லது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின அந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது முக்கிய பாடம் என்னவென்றால், அந்த நட்சத்திரம் என்ன செய்ததா? பிரகாசித்ததா? ஹலோ, அது நட்சத்திரம் என்னது? பிரகாசித்தது. சரி, இப்ப கவனிங்க, ஒரு நட்சத்திரம் அது பிரகாசிக்க வேண்டும். நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதை இழந்து விட்டால் அதுதான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்துவிடும். ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்காமல் விட்டால் அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை இழந்துவிடும். ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்காவிட்டால் அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அது இழந்துவிடும். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்குள்ள வாருங்களே, சீக்கிரமா எல்லாரும். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் படைப்பிலே ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்களே. முதலாம் அதிகாரம் 16-17 சீக்கிரம் படிக்கிறீங்க. 16-17,
தேவன் பகலே ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க,
அவைகள் பூமியில என்ன செய்ய கிடவது? பிரகாசிக்க கிடவது. சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் என்னத்துக்காக படைத்தார்? பூமியிலே பிரகாசிக்கவும் நாட்களையும் காலங்களையும் மனுஷர்கள் கண்டறியத்துக்காக ஆண்டவர் படைப்பிலே, அந்த ஃபோர்த் டே, நாலாவது நாள் ஆண்டவர் படைப்பிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்து அவைகள் பூமியிலே பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு கொடுத்த ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த கட்டளையே இன்று வரைக்கும் அவைகள் கை கொண்டுதான் வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன, அவைகள் இன்று வரைக்கும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நட்சத்திரம் அது பிரகாசிக்க வேண்டும். அது பிரகாசத்தை இழந்து விட்டால் அது தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்துவிடும். சோ இதுல இருந்து நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், என்ன கவனிங்க, வானத்திலும் பூமியிலும் நட்சத்திரங்கள் உண்டுதான். ஆனால் நீங்கள் நம்பினால், சத்தியத்தின்படி நான் சொல்கிறேன், we are the real stars in the eyes of God. வானத்திலும் பூமியிலும் நட்சத்திரங்கள் உண்டுதான், ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் நானும் தான் தேவனுடைய பார்வையிலே உண்மையான மெய்யான நட்சத்திரங்களாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க, இந்த பூமியில இருக்கிற உலக பிரகாரமான நட்சத்திரங்களும் ஒரு காலத்தில் பிரகாசத்தை இழந்துடும். வானத்தில் இருக்க நட்சத்திரங்களும் அவர் வரும்பொழுது கீழே விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சரியான நட்சத்திரங்கள் ஒருபோதும் நாம் விழுந்து போகிறது இல்லை. நாம் ஆண்டவரோடு இருந்தால், அவரோடு வாழ்ந்தால், அவரோடு ஜீவித்தால், அவரோடு ஐக்கியமாக இருந்தால் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நாம் பிரகாசிப்போம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 13 எடுத்துக்கொள்ளுங்க, 43 சீக்கிரம் படிங்க, 13:43. அப்பொழுது நீதிமான்கள், யார் நீதிமான்கள்? நீங்களும் நான் தான். கர்த்தருடைய ஒரு காலத்துல பாவியாக இருந்தோம், பாவத்துல புரண்டோம். ஆனா தேவகுமாரனாக இயேசு நம்மேலே வைத்த இரக்கத்தினால் நம் வாழ்விலே வந்தார், நம்ம என்ன செய்தார், நீதிமானாக மாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படிங்க, அப்பொழுது நீதிமான்கள்
தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில்,
பரலோக ராஜ்யத்தில்
சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
சரி, சூரியனை போல பிரகாசிப்பார்களா? யாரு? நீங்களும் நானும். ஹலோ, நீங்களும் நானும் நீதிமான்கள். பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய பிதாவின் ராஜ்யத்திலே நாம் என்னவோ சூரியன்களை போல என்ன செய்வோம், பிரகாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் தான் பரலோகத்திலும் பிரகாசிக்கும் என்பது நாம மறக்கக்கூடாது. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாம தான் உண்மையான நட்சத்திரங்கள். நான் சொல்றது கேட்டுக்கொள்ளுங்க, பூமியில இருக்கிற அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாம் ஒரு காலத்துல போகிறோம். தோத்திரம், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கீழே விழும், அவர் வரும் பொழுது அது போகட்டும். ஆனா நீங்களும் நானும் தான் என்ன செய்த இன் த ஐஸ் ஆஃப் காட், உலகத்தின் பார்வையில அல்ல, உன்னதமான தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் தான் என்ன செய்வது, பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நட்சத்திரங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதியாகமத்தில் நாம பார்த்தோமே. சோ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தான், உண்மையான நட்சத்திரம் என்றதை நாம் கேட்டோமே. அப்படியானால் நீங்களும் நானும் என்ன செய்வோம், இந்த பூமியில பிரகாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும், பிரகாசமுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில இருந்து தெரிந்து கொண்டாராம், ரட்சித்திருக்காராம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதாகும். யோவான் சுவிசேஷம் 1:9 பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படி இருக்க இல்லையா? ஒளியானது இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்திலே வந்தது. இந்த உலகத்தில் வந்தது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியில என்ன செய்கிறாரு, பிரகாசிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படித்த மக்களாகிய அமெரிக்கர்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் இயேசு, படிக்காத மக்களாகிய ஆபிரிக்கர்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு. இயேசு நம்மை ரட்சித்தாரு, நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு பிரகாசமுள்ள பிரகாசிக்கிற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 5:8 நாம் வாசிக்கிட்டோமே. எபேசியர் 5:8 படியுங்க. எபேசியர் 5:8
முற்காலத்திலே
அது எக்காலம், முற்காலம். சோ நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு, நான் சொல்றது தேவை, டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர், யூ ஹியரிங் தி வேர்ட் ஆஃப் காட். முற்காலத்திலே, ஒரு காலத்திலே, அதாவது நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பு, முற்காலத்திலே நாம் அந்தகாரமாகவே இருந்தோம். ஹலோ, என்னவா இருந்தோம்? இருளாகவே இருந்தோம். அதாவது அந்தகாரத்தில் இருந்தோம் என்று அல்ல, அந்தகாரமாகவே இருந்தோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இருளிலே இருந்தோம் என்று அல்ல, நாமே இருளாக இருந்தோம். அமாவாசை அந்தகாரமாகவே இருந்தோம், இருளாகவே இருந்தோம். ஆனால் உலகத்துல வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு நம்முடைய வாழ்வில் வந்த போதோ பாவ இருள் பறந்தது. ஆண்டவர் இயேசு இப்பொழுது எனக்குள்ளே உனக்குள்ளே பிரகாசிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்வுக்கு தான் ஆண்டவர் இயேசு என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு வாழ்வு உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. Arise and shine. எழும்பு பிரகாசி, எழும்பி பிரகாசி, ஏனெனில் உன் ஒளி வந்தது. கிறிஸ்து உனக்குள்ளே உதித்து விட்டார். இருள் எல்லாம் பறந்து விட்டது, பாவம் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது புதிய வாழ்வு, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று இயேசுக்கு ஒரு பேர் கொடுக்க, பிரைட் மார்னிங் ஸ்டார். 22வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு பொழுது, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமும் நீதியின் சூரியன் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டதுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த போதோ நம்முடைய வாழ்வில் இருந்த பாவ இருள் சாபங்கள் எல்லாம் பறந்து போட்டது. இப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசு நம்மை பிரகாசிக்கப்பட விரும்புகிறார். ஆகவேதான் சொல்றது, எழும்பி பிரகாசி ஒளி வந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். என்ன கவனிங்க, இந்த வருஷத்தின் கடைசி பாகத்துக்குள்ள வந்திருக்கிறோம் நாம். கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் சுமந்து கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை குறித்து கொஞ்சம் கவனி. பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிற வார்த்தைகளை தயவு செய்து கவனிங்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கப்படுவர். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் பிரகாசமுள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான். ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கோ வெளிச்சங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆகவே நீங்களும் நானும் ஒரு பிரகாசிக்கிற வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சரி, இப்ப யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை, உலகத்திலே பிரகாசித்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் பக்கம் நம்ம கவனத்தை கொஞ்சம் திருப்புறது நமக்கு ஏற்றதாக இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 5:35 வசனம் படி. இயேசு சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யாரை குறித்து சொல்லுகிறார்? யோவான் சானை குறித்து சொல்றார். நீங்கள் சில காலம் அவருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதார்ந்தீர்கள். சரி, இப்ப என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து யோவான் சானை குறித்து சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஏசாயாவில் நாம் பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசி, இங்கு அவன் எரிந்து பிரகாசிக்கிறோம். சோ எரிந்து பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். இதை ரெண்டையும் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க தயவு செய்து. சோ யோவான் சானை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாராம், என்ன கவனிங்க. அப்ப யோவான் சானகன் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு வாழ்வு, ஒரு பிரகாசம் உள்ள வாழ்வு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் அல்லவா. அப்படியானால் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அல்லவா. அதை குறித்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமே. Mark 6:20 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு யோவானை குறித்து இப்படியான ஒரு சாட்சி சொன்னதுக்கு அடிப்படை காரணம் என்ன? Mark 6:20 வசனம் படிங்க. அது ஏனென்றால்
யோவான்
நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று
ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து
அவனை பாதுகாத்து
அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து
என்ன கவனி பாருங்க. அப்படியா, இயேசு கிறிஸ்து யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கேடு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. இயேசு யோவான் சானை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கேடு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் இங்கே இருக்குது. காரணம் என்ன? யோவான் ஸ்நானகன் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, பரிசுத்த வாழ்வு தான் பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. என்ன கவனிங்க, பரிசுத்த வாழ்வு தான் பிரகாசிக்கிற ஒரு வாழ். If you want to shine for Christ, நீங்களும் நானும் இயேசுவுக்காக பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் யோவான் ஸ்நானனை போல ஒரு பரிசுத்த வாழ்வு நாம் வாழ. பலப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in their heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன ஆசீர்வாதம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைய பரிசுத்தம் நாளைக்கு தேவனை நாம் தரிசிப்பதற்கு, இன்றைய பரிசுத்தம் நாளைக்கு தேவனை சந்திப்பதற்கு, இன்றைய பரிசுத்தம் நாளைக்கு தேவன் நம் நடுவில் அற்புதங்களை செய்வதற்கு, இன்றைய பரிசுத்த வாழ்வு நாளைக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே அறிவிக்கிறதுக்கு, இன்றைய பரிசுத்தம் தேவன் நம்மை பலத்த கரத்தினால நடத்துவதற்கு. பரிசுத்த மனிதன் தேவனுடைய கரத்தில் பயங்கரமான ஆயுதம் என்றார் ஒரு படித்த தேவ மனிதர். பரிசுத்த மனிதன் தேவனுடைய கரத்தில் பயங்கரமான ஆயுதம் என்றார் ஒரு பலத்த தேவ மனிதன். என்னதான் நம்முடைய வாழ்வில் நாம் ஜெபித்தாலும் துதித்தாலும் கொடுத்தாலும் வேதத்தை குறித்து அறிந்தாலும் ஊழியத்தை செய்தாலும் பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டால், பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டால் நாம் பிரகாசத்தை இழந்து போன ஒரு நட்சத்திரம் என்பதை தயவு செய்து மறந்துறாது. So don't play with God. தேவனோடு நாம் எல்லாரும் கவனிங்க, நான் சொல்றதுக்கு நான் கவனிப்பேன், ஒவ்வொரு தடவை நான் கவனிப்பேன். அப்படிதான் நான் இந்த இடத்துல ஊழிய செய்யல, என்ன போகுது வருதுன்றது ஒரு அளவுக்கு நான் கவனிப்பேன். என்னதான் நாம் ஜெபித்தாலும், என்னதான் நாம் துதித்தாலும், என்னதான் நாம் கொடுத்தாலும், என்னதான் நாம் ஊழிய செய்தாலும் பரிசுத்தத்தை நாம் இழந்துட்டா தேவனோடு நெருங்க முடியாது, அவர் குரலை கேட்க முடியாது, அவர் பேசுறத உணர முடியாது, ஆவியில நாம் நிரம்ப முடியாது. ஒருவேளை நல்ல நாம் எல்லோரும் ஆண்டவர் மனம் திறந்து துதிக்கணும் நான் விரும்புகிறேன். ஆனா நாம் ஆண்டவரை எப்படித்தான் ஆராதித்தாலும் தேவோட பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லையே. காரணம் என்ன? ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பரிசுத்த குலைச்சல் தான் அதற்கு அடிப்படை காரணம். அசுத்தமும் தீட்டும் உள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் என்பதனால பரலோக கதவுகள் ஒருபோதும் திறக்கவே மாட்டாது. நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பரிசுத்தமாக வாழுகிறோம் என்பதை வைத்துதான் தேவன் நம்மோடு விடைபட முடியும். பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு மனுஷன் பிரகாசத்தை இழந்து போன ஒரு நட்சத்திரம் போல இருப்பான். இன்னும் யோதா நிருபத்தில் சொல்லப்பட்டது போனால் அவன் மார்க்கம் தப்பின நட்சத்திரம் போல இருப்பான். நான் இதை வச்சு இப்படியான வசனங்களை வச்சுதான் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறது. என்ன தெரியுமா, விமானம் வானத்தில் பறக்குதே பாருங்க, ஒவ்வொரு விமானங்களும் அந்தந்த பாதையில தான் அது செல்லணுமா? இது நான் பைபிளை படித்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த அந்த விமானங்கள் தங்கள் போகிற பாதையை விட்டு விலகுமாக இருந்தால் ஆகாயத்திலே விமான விபத்துகள் ஏற்படுறதுக்கு இடம் இருக்கு. ஆகவே விமானங்களும் சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் அவர்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் ஒரு வே இருக்குது, ஒரு வழி இருக்குது, அவைகளும் அந்தந்த பாதையில தான் செல்ல வேண்டும். அப்படி செல்லாவிட்டால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய அழிவே ஏற்பட்டிருக்கும். ஆகவே அவைகளை அந்தந்த இடத்துல அந்தந்த பாதையில ஓடத்தக்கதாக செல்லத்தக்கதாக ஆண்டவர் வானத்தில் வைத்திருக்கிற தேவ ஞானத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பைபிள் சொல்றது மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள், தேவன் அவைகளுக்கு நியமித்த வழிகளை விட்டு விலகிற நட்சத்திரங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத நட்சத்திரங்கள் அல்லவா? ஆகவே கரிமான தேவ ஜனமே, நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் நாம் பிரகாசிக்க முடியும். நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நாட்டில் தான் என்ன சொல்றது அந்த சிம்மணி லாம்பு இல்லையா, அறிக்கை லாம்பு இல்லையா, ஹலோ ஞாபகம் இருக்குதா? இங்கதான் நமக்கு தட்டுனா எல்லாம் பொத்தோட்டு லைட் வருது. அந்த நாட்களில் சிம்மணி விளக்கு வெண்ணெயை ஊத்தி சூத்திரம். நம்ம பழையவர்களை மறக்காம இருக்கிறது நல்லது இல்லையா? நம்ம இப்படி வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்றது நல்லது இல்லையா? சரி, இந்த சிம்மணி விளக்கு அரிக்க லாம்பு தானே இல்லையா? அந்த லாம்புல அதை கொளுத்தினா அதை பாத்தீங்கன்னா உள்ளுக்கு புகை அடிச்சுன்னு சொன்னா அது சிம்னியில புகையடிச்சா வெளிச்சம் லேசில் வராது. அப்ப என்ன செய்யணும்? அதை கழுத்தி அந்த சிம்னிய கிளீன் பண்ணிட்டு போட்டா வெளிச்சம் பண்ணிடும். அது போலதான் நம்முடைய வாழ்வில் பரிசுத்த குலைச்சல் இருக்குமா இருந்தால் நாம் பிரகாசிக்க முடியாது. இன் அண்ட் அவுட், உள்ளும் புறம் தூய்மையாக நம்ம வாழும். ஏன் தெரியுமா? நான் வாழுகிற உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம். எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பரிசுத்த குலைச்சல்கள். பார்க்கிற விளம்பரங்களை பார்த்தா அப்பப்பா கண் கொண்டு பார்க்க முடியல. விளம்பரங்களை கூட என்ன அலங்கோலமாக ஒட்டுகிறார். டிவியில நியூஸ் பார்ப்பா அதுக்குள்ள வர வேகங்க பார்த்தா அதிலே அப்படி இருக்குதுப்பா. எங்கு பார்த்தாலும் பாவம். பத்திரிகைகளை பார்த்தா கண்ண மூடுவது போல இருக்கு. எங்கு பார்த்தாலும் பாவம் பயங்கரமாக கூத்தாடு. எனக்கு அறிவான தேவ ஜனமே, பரிசுத்த வாழ்வு என்பது இலகுவானது அல்ல. அது ஒரு போராட்டம் தான். பாவத்தோடு நமக்கு போராட்டம் உண்டுதான். நான் சொல்றேன் கேளுங்க, நாம் சாகும் வரைக்கும் மரிக்கும் வரைக்கும் மரண பரியந்தம் நமக்கு பாவத்தோடு போராட்டம் உண்டு. பாவத்தோடு போராட்டம் இல்லாவிட்டால் நாம் பரிசுத்த வாழ்வு வாழ முடியாது. எனக்கு அறிமானவர்களே, தேவன் விரும்புகிற, தேவன் சிநேகிக்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்விலே வரட்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். கேருபீன்கள் அவர்களுக்கும் அவருக்கு மேலாக நின்று பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெளிப்படுத்துற விசேஷத்திலே நாம பார்க்கும் பொழுது நான்கு ஜீவன்கள் 24 மூப்பர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஓய்வில்லாம சொல்றாங்களா. என்ன வார்த்தை? பரலோகத்துல நல்லா கவனிங்க, பரலோகத்துல தேவனை தொழுது கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்த the highest word in heaven, Lord, you are holy, holy, holy. ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் அற்புதர், ஆண்டவரே நல்லவர் எல்லாம் நாம் சொல். ஆனா பரலோகத்துல தேவ தூதர்கள் தேவ சமூகத்திலே பாவிக்கிற மிக உன்னதமான உயர்ந்த the highest word in heaven, Lord, you are holy, ஹோலி, ஹோலி. என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர். ஆகவேதான் என்ன சொல்றது? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பூலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Because your God is holy. அப்ப நாம் அசுத்தமாக வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை நாம் தொழுது கொண்டால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஆராதனை காயின் தேவனுக்கு கொடுத்த காடிக்கு போல இருக்கும் இல்லையா? எனக்கு அருமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் தேவன் அங்கீகரிப்பாரா? அந்த உணர்வு நமக்குள்ள சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ள, சபை சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ள வேண்டும். தூய உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்லி இயேசு அவனை குறித்து கொடுத்த சாட்சிக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருந்தான். அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக யோவா இருந்தபடியால் ராஜா ஏறோது அவனுக்கு பயப்பட்டிருக்கான். எனக்கு இதை பார்க்க ஆச்சரிய அட்ட 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 அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் மனிதர்கள் பயப்படுவான்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் ஒட்டக உடுப்பு தரிச்சு, ஒரு நல்ல டிரெஸ் இல்ல, ஒட்டக தோலை உடுத்தி வெட்டுக்கிளியை காட்டு தேடி சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ராஜாவே பயப்படுறான். காரணம் என்ன? அவன் பரிசுத்தம் நீதி உள்ளவனாக இருந்தான். நீங்களும் நானும் நட்சத்திரங்களோ போல பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். தானியேல் புஸ்தக 9 9 வசனத்துக்குள்ளே நாம போகும் பொழுது அகதியாக அகதியாக போகிறார் தானியேல். எங்கே? பாபிலோனுக்கு. இப்படி சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவரும் அகதியாக போயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நாம தான் வளர்ந்த அப்புறம் வந்தோம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு சிசுவாக இருக்கும் பொழுதே அகதியாக போயிருக்கு. அதுவும் என்ன மாதிரி தெரியுமோ? ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு தஞ்சம் போயிருக்கிறார். அகதியா போயிருக்கிறார். இயேசு பிறந்தது பெத்லகேம்ல. எகிப்து எங்க இருக்குது? ஆப்பிரிக்காவில் இருக்கு. வேலுக்கு ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு அகதியாக சிசுவாக இருக்கும் பொழுதே அது இரவுல எழுப்பி போயிருக்கிறாரு. சொப்பனத்தில் எச்சரிக்கும் தானியேல்,
பாபிலோனிலே அகதியாக இருக்கிறார். அரண்மனைக்கு கொண்டு போகப்பட போகிறார். இப்ப ராஜ சமூகத்து ஆகாரத்தை உட்கொள்ள போகிறார். அதனால அவன் சொல்லப்படுது 9வது வசனத்தில் தேவன் அருவருக்கிற தேவன் தீட்டாக எண்ணி வைத்திருக்கிற எந்த ஆகாரத்தையும் நான் புசிப்பது இல்லை என்று தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணான். ஏன் இந்த வசனத்தை கொண்டு வர தெரியுமோ? ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினாராம். பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம் என்று சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானமே. தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கென்று பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான தீர்மானம் நமக்குள்ள வர வேண்டும். ராஜ போஜனம்தான், ராஜ போஜனம் தான், அதை உட்கொள்ளாவிட்டால் என் முகம் வாடியிருந்தால் அவர்கள் என் தலையை கொய்து விடுறதுக்கு இடம் இருக்குது. ஆனாலும் தலை போனாலும் பரவாயில்லை, என் தலைவரின் கட்டளை நான் நிறைவேற்றித்தான். ஆகவே எந்த மாமிசமும் ஆண்டவர் அருவருக்கிற எந்த ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன். அகதியாக வந்திருக்கலாம் தான், ஆனாலும் ஆண்டவர் அருவருக்கிற போஜனத்தை நான் உட்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவைகளை வெறுத்து தன் மனதிலே அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டாராம். பரிசுத்தமாக வாழ அவன் தன் மனதிலே தீர்மானம் எடுத்தாராம். இவன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தபடியால், பரிசுத்தமாக வாழ்ந்தபடியால் தேவன் அந்த தேசத்துல எல்லாருக்கும் மேலாக அவனை உயர்த்தினான்னு சொன்னான். ஆண்டவருக்கு ஒரு ஸ்டெப் நாம எடுத்தா தேவன் நமக்கு ரெண்டு படி எடுக்கிறதுக்கு ஆயத்தம் இருப்பார். தெரியுமா உங்களுக்கு, ஞான ஸ்நானம் நான் எடுத்துட்டா என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வருத்தரும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குதான் அம்மாவை கேட்கணும், ஞானஸ்தானம் எடுக்கத்தான் அப்பாவை கேட்கணும், ஞானஸ்தானம் எடுக்கத்தான் புஞ்சாதியை கேட்கணும், ஞானஸ்தானம் எடுக்கத்தான் புருஷனை கேட்கணும். மற்ற எத்தனையோ காரியங்கள் தான் செய்வாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறது கேட்கல. அப்படிதான் கேட்க கூடாதா? நான் அப்படி கேட்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி சொன்னது யார் சொன்னது? சபையில சொன்னாங்க. உனக்கு தேவன் அல்லவா சொல்லி இருக்கிறாரு, அடிமை இது நான் தேவனை பின்பற்ற போகிறேன். ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு ஒரு படி நாம் எடுத்த கத்த நமக்கு ரெண்டு படி எடுப்பார். தெரியுமா, நான் உலகத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கு ஆதரவாக இருந்தோம், உன்னை படைச்ச தேவனுக்கு எதிரியாக இருக்கலாமோ? எது ஆசீர்வாதமான வாழ்வு, எது தேவையான வாழ்வு, எது உண்மையான வாழ்வு, எது உத்தம? தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைப்பா, என்ன படைச்ச தேவனுக்கு நிபந்தனை இல்லாம நான் கீழ்ப்படியணுமே, என்னை உண்டாக்கின தேவன் எடுக்கான உண்மையான ஆண்டவன் பிள்ளை. அப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிடுவாரோ? தன் இருதயத்திலே அவர் தீர்மானம் பண்ண. ஞானஸ்தானம் என்றது ஒரு டிசிஷன். ஆண்டவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் அவரை பின்பற்றுவதற்கு நான் எடுக்கிற உறுதியான தீர்மானம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்கிறது ஒரு தீர்மானம். பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம் என்று கொஞ்சம் காலம் போட்டு இவைகளை குறித்து அதிகம் நாம் பேசுவாரே, ஆனால் பேசாமலும் இருப்பது எப்படி? பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். ஆண்டவர் அருவருக்கிற உணவுகள் வாய்க்குள்ள போகக்கூடாது. அசுத்தமானது ஒன்றை நான் தொடக்கூடாது. தீட்டான ஒன்றை நான் தொடக்கூடாது. I have to take a decision in my life to follow Christ because my God is holy. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். என் அன்பு ஜனங்களே, இந்த தேசத்துல எப்பக்கம் பார்த்தாலும் பரிசுத்த குலைச்சல் தான், பாவம் தான். ஆனா உன் இதயத்துல கத்திருக்கிட்டு நீ ஒரு உறுதியான தீர்மானம், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், உமக்கு நான் பரிசுத்தமாக வாழ தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு sit at the feet of Christ every day, pray earnestly, he will fill with the power of the Holy Spirit. You can overcome any sin because your God is alive. எந்த பாவத்தின் மேலும் உனக்கு வெட்டி இருக்கிறது சத்தியதும்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். லிசன் டு மீ, எந்த பாவத்தின் மேலும், எந்த பாவத்தின் மேலும், எந்த பாவத்தின் மேலும், எந்த பாவத்தின் மேலும் உனக்கு வெட்டி உண்டு, வெட்டி உண்டு, வெட்டி உண்டு சத்தியதும்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். பிசாசு சொல்லுவான் காதுகளை,
இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடையில, சரியோ? என்ன செய்யறது, இது என் பலவீனம்.
ஆண்டவர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். பி ஹோலி, ஐ ஆம் ஹோலி, இன் த மீன் டைம் ஐ வில் மேக் யூ ஹோலி. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர். நீங்களும் நானும் சுய பலத்தில் நம்மை நாம் பரிசுத்தமாய் கொள்ள முடியாது. நீங்களும் நான் நம்முடைய சுய பலத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த தரவல்லவரை தேடி நாம் நாடவேணும். ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பரிசுத்தமாக வாழ எனக்கு பலம் தாருங்க. என் பலவீனத்தில் எனக்கு பலம் தாருங்க. உம் கிருபை என் பலவீனத்தில் என்னை தாங்கட்டும். குறிப்பிட்ட அந்த பாவத்தின் மேலே எனக்கு பலம் வேண்டும். அடிக்கடி அந்த பாவத்திலே நான் விழுகிறேன். மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனாலும் தேவரே நீர் அறிவீர். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உள்ளும் புறம் உமக்கு வெளிச்சமப்பா என்ற ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பாவத்தை செய்து உமை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சலில் தொடர்ந்து கிடவாத ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். இன்றைக்கு நான் உறுதியான தீர்மானம் எடுக்கிறேன். இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதை விட்டு விடுகிறேன். கர்த்தாவே எனக்கு பலம் தாருங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. கர்த்தாவே உதவி செய்யுங்க. Take a decision in your heart. தீங்கான தீட்டான படங்களை டிவியில பார்க்கக்கூடாது. என்னெல்லாமோ படங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. அவ்வப்போது சில காரியங்களை கேள்விப்படுறேன். But God knows everything. But I pray for everybody who are in our church. So why do you waste your time? Who are you? Cinema padangalai paathu yaarum parisuddhamaana na kelippattadhe illa. Ponnaana nerangalum mannaga kottrume. Cinemavukku nam adimigala. Paavam seigiruvan paavathukku adimiyaga irukkira. மெய்யாகவே குமாரன் படுத்ததாக நீக்கப்படுத்த எந்த பாவத்துக்கு நீ நானும் அடிமை இல்லையா? பிசாசு சேவிக்கிறதுக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் பிரகாசிக்க பிறந்திருக்கிறோம். நாம் பிரகாசிக்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறோம் பார்க்க எனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆகவே பாவத்துக்கு தலைவணங்கிறதுக்கு அல்ல, பிசாசுக்கு தலைவணங்கிறதுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக தலை நிமிந்து நிற்க வேண்டிய வாழ வேண்டிய நட்சத்திரங்கள் பாருங்க. நீ பாவத்தை மேற்கொள்ளவனுடைய பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த குலைச்சலை நீ மேற்கொள்ளவனுடைய பரிசுத்த குலைச்சல் உன்னை மேற்கொள்ள கூடாது. You have to take a decision in your heart. என்னை தீட்டுப்படுத்துற படங்களை நான் பார்க்க கூடாது. என்னை தீட்டுப்படுத்துற நண்பர்களோடு நான் கூடக்கூடாது. பரிசுத்தத்தை கெடுக்கிற அக்கியங்களை நான் நாடக்கூடாது. Because I am a child of God. கிறிஸ்துவுக்காக வாழ பிரித்தெடுக்கப்பட்டவனப்பா. ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே பரிசுத்த குலைச்சல்களை தருகிற உறவுகளோ அக்கியங்களோ ஃப்ரெண்ட்ஷிப்புகளோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட். பரிசுத்த வாழ்வு என்பதோடு தீர்மானம். யூ ஹேவ் டு டேக் எ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட் டு ஃபாலோ கிறிஸ்ட். டோன்ட் பி காம்ப்ரமைஸ். மரணத்தை ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன். பாவ வாழ்வா பரிசுத்த வாழ்வா தெரிந்து கொள்ள நண்பு ஜனங்களே, அப்படி பேசிட்டே போகலாம். பட் டைம் இஸ் ஷார்ட். பட் வாட் ஐ அம் சேயிங், யோவான் ஸ்நானத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்றது காண்டும் என்ன? அவன் பரிசுத்தமும் நீதி முழுவனாக இருந்தான். பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீயும் நானும் பரிசுத்தமாக வாழ்வதல்லவோ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறவாள். அசுத்தமும் அலங்கோலங்களும் அருவறுப்புகளும் அவலட்சணங்களும் ஆபாசங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதல்லவோ கிறிஸ்துவுக்கு மகிமையான வாழ்வு. இதற்கெல்லவோ உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வு ஆண்டவர் இயேசுவுக்காக பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு. நான் திரும்பவும் உனக்கு சொல்றேன், திரும்பவும் உனக்குத்தான் சொல்றேன், திரும்பவும் உனக்குத்தான் சொல்றேன், திரும்பவும் உனக்குத்தான் சொல்றேன். குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்காது. அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். நாம் பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. நாம் பாவத்தை மேற்கொள்ளவளாக இருக்கணும். பாவம் நம்மை ஜெயிக்கக்கூடாது. நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக. ஏன்னா ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோமே. ஏழு சபைக்கும் ஆண்டவர் இயேசு எழுதின கடிதத்திலே ஏழு சபைகளும் இந்த வார்த்தை பயன்படுத்தினார். இயேசு ஜெயங்கொள்ளுறவனோ ஜெயங்கொள்ளுறவனோ அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களும் தோற்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்புலந்த சிங்கம் போல பள்ளிகள் இல்லாமல் படபடன்று தெரிகிற பசுத்த ஆவிகள் சத்துருவுக்கு இடம் கொடுத்து, அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து, அவலட்சணங்களுக்கு இடம் கொடுத்து நீ பெற்றுக்கொண்ட ரட்சி இழந்து போகாத ஆண்டவர் இயேசுவோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை கலந்து கொண்டு உனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை உடைக்கிற பொல்லாத பாவங்களுக்கு விடை கொடு, விட்டுவிடு. நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பரிசுத்த வாழ்வு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற வாழ்வு. இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். ஐந்தாம் அதிகாரம் எல்லாம் ஐந்தாம் அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. ஐந்தாம் அதிகாரம் பதினாலிருந்து படிங்க சீக்கிரமா, மத்திய 5:14 படி.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படி சொன்னாரா இல்லையா? சரி, இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வெளிச்சம் பாரு. பாவ இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற வெளிச்சங்கள் நீங்களும் நானும். புதுப்பிக்கப்பட்ட அமாவாசையாக இருந்து, இருளாக இருந்து, அந்தகாரமாக இருந்து, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசுவினாலே மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. படிங்கள்,
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கும். என்ன கவனிங்க, நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சம் மட்டுமல்ல, மலை மேல இருக்கிற பட்டணம். நல்லா கவனிங்க, எனக்கு நேரம் மலை மேல இருக்கிற பட்டணம் அர்த்தம் என்ன? மலை மேல இருக்கிற பட்டணம், உயரத்தில் இருக்கிற பட்டணம். எல்லாரும் அதை பார்க்க முடியும். ஹலோ, எல்லாரும் அதை பார்க்க முடியும். சொல்ற விளையாட்டு, மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எவ்ரிபடி கேன் சீ இட், எல்லோரும் அதை பார்க்க முடியும். அப்ப நீங்களும் நானும் மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் போல. அப்படின் அர்த்தம் என்ன? மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஹவ், என்ன பார்க்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எங்க போகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எப்படி உடுத்துகிறார்கள், எப்படி நடக்கிற, இதெல்லாவற்றை உலகம் பார்த்துட்டே இருக்குதம்மா. தம்பி தங்கச்சி, அண்ணமாரு, ஐயாமாரு, நீ போற ஸ்கூல் என்றாலும் சரி, நீ வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சரி, ஷாப்பிங் செய்ய போனாலும் சரி, அல்லது கொசிப்பிங் செய்ய போனாலும், எங்க போனாலும் சரி, உன்னை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவனால தெரிந்து கொள்ளப்பட, அந்த அதுக்கு ஒரு நன்றியா வாழ்ந்துடக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து தனக்காக உன்னை தெரிந்து கொண்ட தெய்வத்துக்கு காலம் முழுவதும் நன்றி உள்ளவனாக வாழ்ந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எனக்கு அருமா, நீ நான் கிறிஸ்துவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள், தேவனுடையவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படி வாழுகிறோம்? மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை மற்றவர்கள் எல்லாரும் இலகுவாக பார்க்கலாமே, அதுபோல ரட்சிக்கப்பட்ட நம்மை உலகம் பார்த்துக் கொண்டிருக்குது. நாம எப்படி பார்க்கிறோம், எப்படி கதைக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி உடுத்துகிறோம், எப்படி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, உலகம் மற்றவர்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மற்றவர்கள் பார்வையிலே நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாயா? மற்றவருடைய பார்வையிலே கிறிஸ்துவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறாயா? அல்லது உலகத்தின் பார்வையிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்குறாயா? நான் பேசுறது தேவன் அறிவா. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணும் மட்டும் நான் பண்ணிட்டு போக வரல. இது என் உள்ளத்தின் உளைச்சல், இது என் இதயத்தின் கதறல் என்று கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன். இரவும் பகலும் நான் செய்கிற ஜெபங்களை தேவன் அறிவா. உலக மக்களுடைய கண்களிலே, மற்ற மனுஷர்களுடைய பார்வையிலே, நம்முடைய வாழ்வினாலே கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? ஆண்டவர் மகிமைப்படுகிறார்? அல்லது மற்றவர்களுடைய வாழ்வு, மற்றவர்களுடைய பார்வையிலே நம்மாலே ஆண்டவருடைய நாமும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறார்? நீயும் நானும் சமுதாயத்திலே வாழுகிற வாழ்வினாலே மற்றவர்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சாக்குற அளவுக்கு நீயும் நானும் வாழ்கிறோமா? அவ விசுவாசிகளோடு ஒத்து போகிறது, அவர்களுடைய அலங்கோல காரியங்களிலே கை கொடுக்கிறது, அவர்களுடைய அசுத்தமான கூடிகளிலே சேர்ந்திருக்கிறது, மற்றவர்களை போல கதைக்கிறது, மற்றவர்களை போல நடக்கிறது, இது எல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இல்லவா? இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் பொறுமையாக இருப்பார். இதுவரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இரண்டு நினைவுகளால எதுவரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள். உலகத்துக்கேற்ற வாழ்வும், தேவனுக்கேற்ற வாழ்வும், ரெண்டு எண்ணங்களை மனசுல வச்சுக்கொண்டு எதுவரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள் சொல்லி தேவ ஜனத்தை பார்த்து தேவன் ஒரு கட்டத்தில் கேட்டாரே, மனம் நொந்து போய். எனக்கு உங்களுடைய வாழ்வும் தேவனுக்கு படிச்சு என்னுடைய வாழ்வு, God knows everything. மலை மேலே இருக்கிற பட்டணம். ஏன் இந்த வசனத்தில் அதை நான் கொண்டு வரேன்? கீழே படி தொடர்ந்து
காலால் மூடி வைக்காமல்.
இவன கவனிங்க, உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல இருக்கிற பட்டணம், விளக்க கொளுத்தி மரக்காலைகளை வைக்காமல் எங்க வைப்பாங்களா?
விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க.
அடுத்து என்ன தெரியுமோ, தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு. நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, இயேசு சொல்ற வார்த்தையை சொல்றேன், உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல இருக்கிற பட்டணம், தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு. வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம், மற்றவர்கள் பார்த்து நம்மை வாசிப்பார்கள். அடுத்தது தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு. கட்டிலு கீழே வைக்கிற விளக்கு அப்படித்தானே, கட்டிலு கீழே வைக்கிற விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கூடாது, கீழே போயிடும். ஆகவேதான் நான் கட்டிலு கீழே வைக்கப்பட்ட விளக்கல்ல, மறைவாக வைக்கப்பட்ட விளக்கல்ல, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வைக்கப்பட்ட விளக்கு, தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு. அப்புறம் சொல்ற, இவ்விதமாய் உங்கள் நற்கீடுகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படித்தானே, இவ்விதமாய் உங்கள் நற்கீடுகளை கண்டு தலைகவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம் செய்கிற நற்கிரியைகள் வெளிச்சங்கள், வெளிச்சம். இவ்விதமாய் மனுஷ உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படியானால் நற்கிரியைகள் என்கின்ற வெளிச்சம் ஒரு பிரகாசிக்கிற வாழ்வு என்று சத்தியத்தை முடி சொல்றேன். சோ முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்த வாழ்வு பிரகாசிக்கிற வாழ்வு. இங்க இயேசுடைய கூட்டும்படி, இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி, நற்கிரியைகளை நாம் செய்வது நாம் ஒரு பிரகாசிக்கிற வாழ்வு என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளை செய்வதற்கு. நற்கிரியைகளால நாம் நற்கிரியைகளை செய்ய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் துர்க்கிரியைகளுக்கு பயன்பட்ட நம்முடைய அவயவங்கள் இனிமேல் நற்கிரியைகளை செய்யட்டுமே. தீமை செய்ய விரைந்த இந்த கால்கள் இனிமேல் நன்மை செய்ய போகட்டுமே. தீமைகளை பேசின இந்த வாய் ஓயாமல் குறைகளையும் குற்றங்களையும் அடுத்தவன் வீட்டு காரியங்களையுமே அலப்பிக் கொண்டிருந்த இந்த அசுத்த உதடுகள், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த மனுஷர்கள் மத்தியில வாசமாக இருக்கிறேன், ஐயோ அதமானேன், ஆண்டவரே அதமானேன், அப்படி என்று அவர் உண்மையாக தீக்கதரசி, அது வேற தீக்கதரிசி அலர், ஐயோ நான் அசுத்த உதடு ஒத்துக்கொண்டா பாருங்க. உடனே ஒரு தூதம் பறந்து வந்தா என்ன, ஒரு குரட்டர் கொண்டு சுத்தமாக. சோ நம்ம உதடுகள் சுத்தமாக பாருங்க, நம்ம வாய் கொஞ்சம் சுத்தமாக பாருங்க. எப்பயும் அடுத்தவங்களையே பாருங்க, அவன் எங்க போற, இவன் எங்க போற, அவன் என்ன செய்யறான், இவன் அவரோட காய்ச்சிடா காய்ச்சிடா, இவன் சிரிச்சுதா சிரிச்சு, அச்சோ எப்ப மாற போற. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறாதா, நம்முடைய வாழ்க்கை மாறாதா, நம்முடைய பேச்சு மாறாதா, நம்முடைய நோக்கம் மாறாதா, நம்முடைய சிந்தனை மாறாதா, நம்முடைய ஐக்கியம் மாறாதா, நம்முடைய கூட்டின் மாறாதா என கருமகளே யோசிங்க. இன்னும் நாம் மாற வேண்டியது ஏராளம் உண்டு. எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. எந்த அளவுக்கு நேரம் நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நானும் பேச முடியும். இதை கவனிங்க, நற்கிரியைகள் என்கின்ற வெளிச்சம் அது பிரகாசிக்கிற வாழ்வு. கேக்குறேன், நீயும் நானும் இந்த வருஷம் எத்தனை நற்கிரியலை செஞ்சிடும், நமக்கே வரும், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் ஓசியான்கிட்ட தீக்கதேசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஓசியா 10 அதிகாரம் 1 வசனத்தை சொல்லும் பொழுது, இஸ்டபேல் பலனற்ற திராட்சை செடி, அது பலன் கொடுக்க வச்ச திராட்சை செடி தான், ஆனா இப்ப பலனற்ற திராட்சை செடியா போடும். காரணம் என்ன, அது தனக்கு தானே கனி கொடுக்கும், எனக்கு நானே வாழ்றது. ரெண்டு 3 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல நம்பர் 1 தெரியுமோ, மனுஷர்கள் தற்பெரியராக, தன்னலம் உள்ளவர்களா, சுயநலம் உள்ளவர்களா, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள், நான் உண்டு, என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்காக செய்கிறோம், என் பிள்ளைகளுக்காக, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, கடைசியா சாகம். உலகத்தவங்க எப்படித்தானே வாழ்றாங்க. நீங்கள் நான் என்னதான் விஷயத்தை, உன்னதமானவருக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆவியப்பட்டிருக்கோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கோம், அபிஷேகம் சோகன் சோ, ஆனால் எனக்காகவே ஜெபத்தை பார்த்தா நம்ம சுத்தியே இருக்கும், என்ன என் குடும்பத்தை ஆசிர்வதி, என் பிள்ளைகளை ஆசிர்வாத, பிள்ளைகள் படிக்கணும், வேலை இருக்கணும், வீடு வேணும், காசு வேணும், கடன் போகணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி இப்படி ஆண்டவரை உதவி செய்ய உதவி செய்ய சோ அண்ட் சோ. ஏன்னா எனக்கு அதத்தாரும் விதத்தாரும் மட்டும் கேட்கறதுலயே நம்மளோட ஜபம் போகுது. ஒழிய ஆண்டவருக்கு எதையும் கொடுக்கறது அவன் சாத்திரிகள் ஆண்டவட்டத்தில் எதையும் கேட்கல, ஆண்டவர் கொடுக்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிற வாரம் அவன் கொடுக்கதான். அவன் கொடு தேவனை நேசிக்க எப்பயும் கொடுப்பா பாரு. கிவிங் நேச்சர், கிவிங் இஸ் அ நேச்சர் ஆஃப் காட். கொடுக்கிறது தேவ சுபாவம் அல்லது தெய்வீக சுபாவம். அதாவது கைமாறு கருதாம கொடுக்கும். இவருக்கு கொடுத்தா எனக்கு தெரிவிக்கும் ஆபம் கொடு சொல்ற கேளுங்க.
பிரகாசிக்கிற வாழ்வு என்பது நற்கிரியர்களை செய்கிற வாழ்வா? நற்கிரியர்களை செய்யாத ஒரு மனுஷன் அவன் பிரகாசிக்கவே முடியாது. நம்ம இழந்து நம்முடைய நேரத்தை மற்றவனுக்கு கொஞ்சம் கொடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்மையே சிந்திச்சு எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஒரு வேலை, ரெண்டு வேலை, மூன்று வேலை, நாலு வேலை, சோ ஓடு ஓடு, ஐ ஆம் சோ பிஸி, ஐ டோன்ட் ஹவ் எனஃப் டைம் டு சீக் தி கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் மை லைஃப் பிகாஸ் ஐ ஆம் சோ பிஸி. பலம் இருக்குது, சுகம் இருக்குது, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஓடு ஒல 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 செத்துப்போ. கண்டது என்ன? காலம் முழுக்க வேலை செய்து கதவை தரங்க ஆண்டவர் உள்ளவாறு தோத்திரம். கொஞ்சமாவது ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிக்கணும். கத்தா உமக்கு எனக்கு என்ன பலம் தந்திருக்கப்பா, சுகம் தந்திருக்க, சாப்பிடறது உடுக்கிறது இருக்குது, பிள்ளை குட்டிக்கு கத்தா தோத்திரம் ஏதாவது உமக்கு செய்யணும்னா என்ன செய்ய? பட் ஐ வாண்ட் டு, பட் ஐ ஷுட் டு, லார்ட் டீச் மீ தை வே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிட்ட தாருமென்று தேவ மனுஷன் ஜெபிக்கிறாரு ஒவ்வொரு நாளும். ஏன் ஆண்டவர் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு இந்த நாளில் உண்மை நான் பிரியப்படுது, என்னை பிரியப்படுத்துறது போதும், என் குடும்பத்தை பிரியப்படுத்துறது போதும், எனக்காக வாழ்ந்தது போதும், தன்னலம் உள்ளவனாக ஜீவித்தது போதும், சுயநலம் உள்ளவன் வாழ்ந்த ஆண்டவரை உண்மை டீச் மீ ஆண்டவர் உண்மை வழிகளை எனக்கு போதீங்க. So come to the tight track. ஆண்டவருக்காக எதை செய்யலாம்? 14 ஆண்டு முடியுது, 15 ஆண்டு. Don't be the same again. பிரகாசிக்கிறவாள், நற்கிரியை செய்கிறவாள். அப்படிங்க நம்பர் 2 நான் குளோஸ் போடுறோம். ரைட், 10 நிமிஷத்துக்கு முடியுது. கத்திர சித்தமான் ரைட். நம்பர் 2 நட்சத்திரத்தை நாம் கட்டுக்கொள்ள இரண்டாவது காரணம், ஒன்று அந்த நட்சத்திரம் பிரகாசித்தது. நம்பர் 2 அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. எங்க வழிகாட்டிருது? ஏசு விட்ட வழிகாட்டு, அதான் டிரெக்ஷன் கொடுக்குது. அப்படியே கொண்டு வந்து ஏசு விட்ட விட்டுட்டு போயிட்டு அதுல வேலை முடிஞ்சது போயிட்டு. இடையில பார்த்தா சாத்திரிகள் அரண்மனை, ஏரோத ராஜா அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏன் போயிட்டா? அவங்க என்ன தாங்கட புத்திரம் என்ன தெரியுமோ? யூதனுக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்க பிறப்பாரு? அரண்மனையில. ராஜாகுமாரன் எங்க போயிருப்பாங்க? அரண்மனையில். ஆகவே சாத்திரிகள் எங்க போனாங்க? அரண்மனைக்கு போனாங்க. என்ன கேட்டீங்கன்னா அதுக்கும் இட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட், அதுக்கும் ஒரு தேவனுடைய சித்தம் தான். சரி, அங்க போய் அவங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேயிட்டு ராஜாத்த கிட்டத்தில் அவன் கலங்கினான். யூதருக்கு என்னை விட ஒரு ராஜாவா? அவன் தான் ரத்தக்கரை படிந்த, அவன் கரை படிந்தவனாச்சு. எவரையும் பதவியேண்டு வந்துட டிசிக்னேஷன், பதவியேண்டு வந்துட்டா எதையும் செய்யவும். இன்றைக்கும் அந்த காரியம் இருக்கு பாருங்க உலகத்துல. பதவியேண்டு வந்துட்டா சில காரியங்களை பேச பொலிட்டிக்கல் பேசுறது யோசிச்சிருக்க அவங்க என்ன முடிக்க கவனிங்க. பதவியேண்டு வந்துட்டா எதையும் செய்ய இவரும் தயங்க மாட்டான். சோ அதே காரியம் தான். பிளாத்து தன் பதவியை காத்துக் கொள்வாரு. பிளாத்து தன் பதவியை காத்துக் கொள்வதற்காக குற்றமட்ட ரத்தம் என்று தெரிந்தும், இயேசு குற்றமட்டவன் தெரிந்தும் பதவியை காத்துக் கொள்வதற்காக கை கழுவினாரே. கை கழுவும் பிளாத்துகளை குறித்து எச்சரிக்கை. இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசுடத்திலே வழிநடத்தி இருக்கிறது. சோ நாம் நட்சத்திரத்தின் இரண்டாவது கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நீங்களும் நானும் ரியல் ஸ்டாரா இருந்தால், உண்மையான நட்சத்திரங்களா இருந்தால், கிறிஸ்துவுடைய நட்சத்திரங்களாக இருந்தால், மற்றவர்களை கிறிஸ்துவிடத்திலே நடத்துவோம், மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவோம். அதாவது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துற, கிறிஸ்துவத்தை பண்ற நல்ல நட்சத்திரங்களாக திகழணும். கோச்சுக்கொள்ள மாட்டீங்களே. இந்த 14 ஆண்டு முடியுது. நான் கேட்கிறேன், இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆத்மாவை நாம கிறிஸ்துவன் நடத்தி இருப்போமா? இந்த வருஷம் முழுவதும் ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். எனக்கெல்லாம் இந்த வேலை சரிவராது பாஸ்டர், அது மற்றாங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதி, அப்புறம் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீங்க சேர்க்காம சும்மா இருந்தாலும்
சிதறடிக்கிறவர்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் ஏன் சொல்றார்? நான் சொல்றது கேளுங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத். சத்தியத்தை பேசுறதுனா நான் குற்றவாளியா வேணும். என்னோட இராதவன் எனக்கு வரோதி, என்னோடு சேர்க்காதவன் என்ன சிதறடிகிறார். பண்டை நாம சேர்க்காட்டாலும் இருக்கிறதுகளை சிதறடிக்காம இருந்தோம்னா நம்ம கதையால நம்ம பேச்சாலையும் இருக்கிறதுகளையும் வழியில அனுப்பிடக்கூடாது. நம்ம சுபாவங்கள் மாற சேஞ்ச் அவசியம் பிகாஸ் ஆஃப் த நேம் ஆஃப் த லார்ட். கிறிஸ்துவோட நம்ம நடத்தோம். அதான் நான் சோதனம் பண்ண ஆண்டவருக்கு என்ன தெரியும், இதை ஆயத்தப்படுத்த போட ஆண்டவர் சோதனம் பண்ண என்ன தெரியுமோ, ஒவ்வொரு வருஷமும் நம்ம இலங்கையில போய் அநேகருக்கு ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிகிறோமே, பலர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காக்களே தேவன் அறிவார். இடத்துல ஒரு வீடியோ இல்லை, ஆனா எனக்கு நல்லா தெரியும் பரலோகம் வீடியோ எடுத்துரும். ஒரு நாளைக்கு எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார் வழியில. சபையால ஒவ்வொரு வருஷமும் நம் தேசத்துல உங்க எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்குது, பாகம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேசத்துல சபையால போய் அங்க போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புகளில் நடத்துறது நம்ம சபைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் பிரியமுமாக இருக்கிற உண்மையின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். ஒரு சபை என்றால் அது சுவிசேஷத்தை பிரசங்கிற சபையா இருக்கணும். இட் இஸ் அதாவது லைஃப் ஆன் சர்ச். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத ஒரு சபை அதிகம் ஒரு பிரகாசமுள்ள சபை என்பதுதான் வேதத்தின்படி என்னுடைய கருத்து. அதுபோல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாய செய்வதாக இருக்கணும். ஏராளம் வசனம் கொண்டு நேரம் போயிட்டது. மார்க் 16 சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். மத்தேயு 28 அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தந்த கட்டளை நாம நிறைவேற்றணுமே. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, அது என் தலைமையில் விழுந்த கடமை. ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஆத்மா கஜிக்கிறது ஏதோ ஒரு சிலருக்கு சொந்தமானது அல்ல, எல்லோர் மேலும் விழுந்த கடமை. எனக்கு அருமானங்களே, ஒரு வருஷத்துல நாம ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினார். ஒரு வருஷத்துல சபை டபுள் மடங்காக மாறுவா இல்லையா, நீங்களே யோசித்து பாருங்க. எனக்கு அன்பு நெஞ்சங்களே, இந்த பூமியில நாம என்னத்தை கண்டோம்? காலம் முழுவதும் தென்றதுல மாற ஃபேஷன் படி எல்லா உடுப்புகளையும் போட்டு வருகிற எல்லா ஃபேஷன் படி நகைகளை வாங்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில கண்டது என்ன? கண்ணை மூடும் பொழுது நம்ம எண்ணத்தை தான் கொண்டு வர போறோம், எண்ணத்தை தான் கொண்டு போக போறோம், எண்ணத்தை தான் காண போறோம். தயவு செய்து யோசிங்க, தயவு செய்து சிந்திங்க. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். நம்ம படைச்ச தேவனை பெரியப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷம் தான் அடுத்த வருஷமாவது ஆண்டவர் ஒரு ஆத்மாவது நான் ரட்சிப்பு நடத்தணும். சிலருக்காவது ரட்சிப்பு என்ன கொண்டு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. ஐயா, இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தார், இதுதானே சுவிசேஷம். இது சொல்லவும் நமக்கு தெரியாதா என்ன? இதை நம்ம நம்பித்தானே இந்த பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆகவே எனக்கு அருமானம், எவ்ரிபடி கேன் பிரீச் த காஸ்பல். சோ நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிறிஸ்துவ வழிநடத்துறது. நான் 10 நிமிஷத்தை முடிவு பண்ண சொன்னேன் இல்லையா? சரி, கடைசியாக பயிலாக மூன்றாவதாக நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்க காரியம் மூன்றாவது, அந்த நட்சத்திரம் 10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று இல்லையா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களா? சோ மூன்றாவது அந்த நட்சத்திரம் செய்த வேலை என்ன தெரியுமோ, சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தியிருக்கு. என்னங்க நான் சொல்றது சரியா? அப்படி இருக்காங்க பைபிள்ல, அவர்கள் அந்த நட்சத்திரம் when they saw the star they were overjoyed. When they saw the star, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படியானால் அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு என்னத்தை உண்டாக்கி? சந்தோஷம். நட்சத்திரத்தை நாம் கற்றுக்கொண்ட மூன்றாவது காரியம் என்ன தெரியுமோ, மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல சகாயராக இருக்கணும். நாம சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புறோம் தானே, இது யதார்த்தம் உண்மைதானே? யாராவது நான் துக்கமாக இருக்கணும்னு விரும்புவோமோ? இல்லையே, எல்லாரும் நாம் சந்தோஷம். எங்க இதையே நாம மற்றவர்களுக்கும் கொஞ்சம் செஞ்ச இதுவே நியாயப்பிரமாணமும் தீக்க தரிசனமா என்று இயேசுவே சொல்ற. சோ மற்றவர்களுடைய சந்தோஷமாக வாழ
நாம் ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். அதை விட்டு இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. கதைக்க கூடாதவர்களை கதைச்சு சபைக்கு வர்றவர்களை துக்கத்தோடு நம்ம அனுப்பிடக்கூடாது. கேட்கக்கூடாதவர்களை கேட்டு விசாரிக்கிறோம் என்ற போர்வையில மற்றவருடைய அந்தரங்கங்கள் அதுகளை நம்ம கிளற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மன்னித்து மறந்த காரியங்களை திரும்ப தூக்குற மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளி. ஆண்டவர் மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்ட ஒரு காரியத்தை எந்த மனுஷனும் தூக்கவே கூடாது, தூக்கவே கூடாது, கதைக்கவே கூடாது. அது தேவனுக்கு விரோதமான பாவம், பாவம், பாவம் என்று சத்தியதுமணி உங்களுக்கு சொல்றேன். நாம மற்றவர்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலா இருக்கணும். மற்றவருடைய இருதயங்களை காயப்படுத்தக்கூடாது. கதைகளினாலும் வார்த்தையினாலும் நடக்கினாலும் மற்றவர்களை நாம காயப்படுத்தாதபடி ஒருவர் ஒருவர் உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கைமாறு கருதாமல் நன்மை செய்து அவர்களுடைய சந்தோஷத்திலே நாம் பங்கு பெறுவோம். ரோமர் 12:15 சொல்கிறது. ரோமர் 12:15 சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள். யாராவது ஒரு வீட்டுல துக்கம் வீடு நடந்துட்டா உடனே போய் அழுவாங்க. ஆனா அடுத்த வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கண்டா அவங்கள்ட போய் அவங்கள போல சந்தோஷம் அனுபவிக்கிறது இத்தனை பேர். நான் எங்க ஊர் பக்கம் பார்த்திருக்கிறேன். என்ன தெரியுமோ, யாராவது ஒருவர் இறந்துட்டா ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க சொல்றது உப்பா 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 அறிவிக்கிறது. அவங்க கூலிக்கு மாரடிக்கிறோம். காசு கொடுத்தால் இரவரவாக புனம் வீட்டில் இருக்கு. இரவரவாக இருந்து ஐயோ போயிட்டே, ஐயோ போயிட்டே, நீ இருக்கும் பொழுது என்னெல்லாம் செஞ்சாய், எப்படி எல்லாம் இருந்த, இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போது உன்னாலதான் நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை செத்து பண்ணும், ஐயோ போயிட்டே, ஐயோ போயிட்டே. அவங்க கூலிக்காக மரடிக்கிற கூட்டம் அழுகிறவர்களோடு அழுகிறது. அதுல உண்மை நான் ஒண்ணு கேக்குறேன், சந்தோஷப்படுற சந்தோஷம் ஒருத்தர் வீட்டுல ஒரு சந்தோஷமான காரியம் நடந்த நாம அதை பார்த்து சந்தோஷப்பட பொறாமப்படக்கூடாது. அடுத்தவன் பிள்ளை நல்லா இருந்தா அதையே நாம பார்த்து பொறாமப்பட, அடுத்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா கத்தர் அவனுக்கு சந்தோஷம் கூட விடையா, ஏன் பொறாமப்படணும்? அடி எந்த பார்க்க இன்னொருத்தன ஊழியத்துல ஆண்டு பவிச்ச விடு, கத்தர் அவனை பயன்பட்ட சந்தோஷப்படு. இவனை விட்டா நம்மளு பார்க்க உயர்ந்துருவான். அப்படியான இதில் அப்படியான எண்ணங்கள் இதெல்லாம் பிசாசின் வஞ்சனைகள். அப்ப பிடி தேவ சித்த நிறைவேறட்டுக்கு மற்றவர்களுடைய சந்தோஷத்துல சகாயம் சகாயம் பண்ணு. மற்றவருடைய மற்றவர்களை துக்கப்படுத்த கூடாது, காயப்படுத்த கூடாது, மற்றவருடைய சந்தோஷத்தை கிடைக்கூடாது. சோ நான் முடிக்கிறேன். இப்ப கவனிங்க, மூன்று காரியம் நாம் கவனித்தோம் இல்லையா? நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சோ நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட மூன்று காரியங்களை நாம் இந்த வேளையிலே பார்த்தோமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயபக்தி உண்டாகட்டும். சோ சந்தோஷ வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசுக்கு பிறப்பில் வழிகாட்டின அந்த நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருந்தது. இரண்டாவது, அது ஆண்டவர் இயேசுடத்திலே வழிகாட்டினது. மூன்றாவது, அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு போடுகிறது. நட்சத்திரத்தை போல கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்போம், ஏனெனில் இது பாவ இருள் நிறைந்த உலகம். நட்சத்திரத்தை போல மற்றவர்களை கிறிஸ்துவனை நடத்துவோம், ஏனெனில் இது மார்க்கம் தெரியாத உலகம். நட்சத்திரத்தை போல மற்றவர்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை அளிப்போம், ஏனெனில் இது வேதனை நிறைந்த உலகம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.